तुलाकोटिद्वन्द्वक्वणितभणिताभीतिवचसोः विनम्रं कामाक्षी विसृमरमहः पाटलितयोः क्षणं विन्यासेन क्षपिततमसोर्मे ललितयोः पुनीयान्मूर्धानं पुरहरपुरन्ध्रीचरणयोः. इद् पादारविन्द शतकत्ल पन्नेण्डाव् श्लोकम். इदोड अर्थम् என்னன்னா, புரஹர புரந்த்ரி, முப்புரங்களை எரித்த பரமேஸ்வருடைய மனைவியான ஹே காமாட்சி, துலாக்கோட்டி துவந்தவ, என்னுடைய பாதங்களில் இருக்கிற இரண்டு சிலம்புகளின் குவணித்த சப்தத்தினால் பணித்த சொல்லப்பட்ட, உன்னுடைய காலில் இருக்கிற சிலம்புகள் சப்தம் பண்ணுறது, அது ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குங்கிறார். என்ன சொல்கிறதுன்னா, அபீதி வச்ச சோகம், அபய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறது. விசிறுமர மகஃப் பாட்டலித்த யோகம், அதிகமாக சிவப்பு காந்தி எங்கும் பரவுறது உன்னுடைய பாதத்திலேருந்து. க்ஷபித்த தமசோகோ, அஜானத்தை போக்குகிறது. லலித்த யோகோ, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சரணயோகோ, பாதங்களுடைய வினம்ரம் வணங்கும் மே மூர்த்ராம், என்னுடைய தலையில் க்ஷணம் விநியாசேன, ஒரு க்ஷணம் உன்னுடைய பாதங்களை என்னுடைய தலையில் வைப்பதின் மூலம் புனியாது, என்னை புனிதப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதில் முதல் பாதத்தில் உங்களுடைய பாதங்கள் அபயத்தை கொடுக்கறது, அந்த பாதங்களை என் தலையில் வச்சு என்ன தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அழகான ஒரு பிரார்த்தனை. பிரிவாக பாதங்கள் இருக்குது, பிரிவாக பாதத்தில் போய் நமஸ்காரம் பண்ணால் அந்த பயத்துலேருந்து மீண்டுடுவோம். ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து பிறந்தால் மீண்டும் மீண்டும் காமக்ரோத பயம்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதிலேருந்து மீளணும் அப்படின்னு, அதுக்கு அஜ்ஞானம் போகணும், தூய்மையடைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. பிரிவாளுடைய பாதங்கள் கிடச்சா, இந்த சாதாரண ஏதோ ஒரு வியாதி வருது, அவமானம் வருது, பணம் கஷ்டம் வருது, இந்த மாதிரிலாம் எதுக்கோ பயந்துண்டு நம்ம பிரிவாள்கிட்ட போய் நிற்கும்போது கிடைக்கிற அபய வார்த்தை, அந்த நிமிஷத்துக்கு இந்த ஜென்மாவே இல்லாமல் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பாதத்துக்கிட்ட வேண்டிண்டு, அந்த பாதங்களை தலையில் வச்சுக்கணும், என்னை தூய்மைப்படுத்த வேண்டும், என்னோடய அஜானம் போக வேண்டும் அப்படின்னு வேண்டின்றவா சில பேர். அதில் மேட்டூர் சுவாமிகள் பெரிய பாக்யவான். பெரியவா பாதுகையிலேருந்தே சன்னியாசம் வாங்கிட்டார். 2016 மேட்டூர் சுவாமிகளுடைய அனுபவங்களை சிவராமன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தார். மேட்டூர் சுவாமிகள் நிறைய பேர்கிட்ட கேட்டு பெரியவா அனுபவங்கள்லாம் உலகத்தில் பிரகாசப்படுத்தினவர். அவருடைய அனுபவங்களை அதிகமாக சொல்லலை. அவர் ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஹம்பிளாக, உலகத்தோட கண்ணுக்கே படாமல் வாழ்ந்தவர். நம்முடைய பாக்யம் அவர் அந்த அனுபவங்களை பகிர்ந்துண்டார். அந்த பகிர்ந்துண்ட போது, அதை கேட்டபோது எனக்கு ரொம்ப ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் அவர் பேசின, அரை மணியில் பேசினதில் எதெல்லாம் எனக்கு புரிஞ்சுதோ அதெல்லாம் ஒரு எடுத்து திரும்பவும் சொல்லி, இதில் இருக்கிற தர்ம சூக்ஷ்மங்கள்லாம் என்ன அப்படின்னு நான் பேசினேன். அந்த பேசினதை அப்போது பகிரவே இல்லை. இன்றைக்கி இந்த பாதாரவிந்த சதகம் ஸ்லோகம் படித்தபோது, பெரியவாளோட பாதத்தை, பாதம் என்ன பாதுகைன்னு என்ன, அந்த பாதுகைகளை தலையில் வச்சுண்டு அது மூலமாகவே தன்னை தூய்மைப்படுத்திண்டு உயர்வர உயர்நலமான வைராக ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைஞ்சவர் அப்படின்னு அவரோட ஞாபகம் வந்தது. இந்த இடத்துல நீங்கள் இந்த ரெக்கார்டிங்கை நிறுத்திட்டு அவர் பேசுகிறத அந்த அரை மணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கோ, அதுலேருந்து எடுத்து சொல்லி எவ்வளோ தூரம் பெரியவாட்ட பக்தியாக இருந்திருக்கார், ஏக பக்தியாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறத கேளுங்கோ, அப்போ இன்னும் ரசிக்கும்படியாக இருக்கும். இந்த மேட்டூர் சுவாமிகள் மகாபெரிவாளை பற்றி பேசியிருக்கிறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்கிறதுல எவ்வளோ தர்ம சூக்ஷ்மங்கள். அவர் வந்து சந்நியாசாசிரமம் வாங்கிக்கிறது அதனால் ஒரு நமக்கு ஒரு பெருமை வருங்கிறதுக்காக இல்லை. ஒரு ஆசிரமத்தில் வெறும் பிரம்மச்சாரியாக இருந்து போகக்கூடாது, சன்னியாசம் வாங்கிட்டு போகணுன்னு ஒரு தர்மசாஸ்திரம் இருக்குது போயிருக்கு. அதனால் அவர் சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. யாரோ சொல்லியிருக்கா, அதனால் அந்த எண்ணம் வந்திருக்கு. அதை வந்து பிரிவாட்டேந்தே வாங்கிக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு சக்கரவர்த்தி கிட்ட அவளோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன பிரார்த்தனை பண்ணாலும் கொடுத்துருவா அப்படிங்கிறத வச்சுட்டு, மகாபிரிவாளை ஒரு சக்கரவர்த்தியாக, சந்தேகமே இல்லாமல் சக்கரவர்த்தி தானே அவர், தபஸில் சக்கரவர்த்தி, துறவுல சக்கரவர்த்தி, அவர்கிட்ட அவளோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி பிரிவாட்ட கொடுத்துருக்கார். இந்த மாதிரி எனக்கு சன்னியாசம் வேணும்னு ஆசையாக இருக்குது, நீங்களே கொடுக்கணும், நீங்கள் நேராக கொடுக்கறதுல ஒரு இடைஞ்சல் இருக்குது. அதாவது மடத்தில் மடாதிபதி வந்து அடுத்த தன்னுடைய அடுத்த சிஷ்யருக்கு மட்டும்தான் தானாக சன்னியாசம் கொடுக்கலாம். அந்த இக்கட்டு இருக்கிறதுனால உங்களுடைய பாதுகையிலேருந்து வேணாலும் நான் காவி போட்டு சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்து பிரிவாள்கிட்ட அதை ரீச் பண்ணியிருக்கார். பிரிவா அன்றைக்கி காலத்தில் ஃபஸ்ட்டு எழுந்தோடனே அவர் கையில் இந்த லெட்டர் கொடுத்துருக்கார். அவர் கொட்டாய்க்கு போகிறதுனா பாத்ரூம் போகிறது, பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே இதை ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே அப்போலேருந்து அவர் வந்து எங்கே ராஜகோபால் எங்கே எங்கே எங்கேன்னு கேட்டு கேட்டு இவரை வரவழைச்சு பாதுகை கொடுத்துருக்கார். அந்த பாதுகையிலேருந்து இவர் சன்னியாசம் வாங்கிட்டுருக்கார். அப்புறம் மந்திரங்கள், இந்த நாலு உபநிஷத்தில் நாலு மகா மந்திரங்கள் இருக்குது. சன்னியாசத்தும் போது அந்த மகா வாக்கியங்கள் இருக்குது, அதை வந்து குருமுகமாக உபதேசம் பண்ணுவாள். அந்த உபதேசமும் பொய்வாளே பண்ணி வச்சுருக்கா. அந்த பாதுகையிலேருந்து சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார் இவர் அப்படிங்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சுவாமிகள் பாதுகையிலேருந்து சன்னியாசம் வாங்கிட்டார், அது கேள்விப்பட்டு தான் அவர் வாங்கியிருப்பார். சுவாமிகள் வந்து இந்த மேட்டூர் சுவாமிகள் பாதுகையிலேருந்து எடுத்துட்டாருங்கிறது தெரிஞ்சுட்டு அதனால் அந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு சுவாமிகள் பண்ணியிருப்பார்னு எனக்கு இப்போ தோன்றுறது. அப்புறம் சிவராமன் மாமா வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இந்த கங்கை கொண்ட அனுஷபுரத்தில் அன்னாபிஷேகம் நீங்கள் கூட இன்வால்வ்டுன்னு சொன்னாலே அப்படின்னு கேட்குறார். அவர் சிரிச்சுண்டு, அதாவது மேட்டூர் சுவாமிகள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி இத்தனை ஆயிரம் ஜனங்கள் சாப்பிட்றா இவ்வளோ விமர்சையாக பண்ணுறானா, அது முழுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணது சங்கல்பம் பிரிவாளோடது, அது நிறைவேற்றினது முழுக்க முழுக்க மேட்டூர் சுவாமிகள் தான். ஆனால் அவர் வந்து நீங்கள் ஏதோ சம்பாட் இன்வால்வ்டு போலருன்னா அவர் ஆமாங்கிற மாதிரி சிரிக்கிறார். ஆயிரம் குடம் கங்காஜலத்தை ஹரித்வார்லேயே ஜனங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அதை பிடிச்சி சீல் பண்ணி ஆயிரம் குடம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை ஒரு வண்டியில் வச்சு பெரியவாள்கிட்ட கொண்டு வரார். பெரியவா அதை பிரதட்சிணம் பண்ணிவிட்டு அவளை பாருங்க, பெரியவாளோட பெருமையை பாருங்க. முன்ன இந்த மாதிரி தான் சோழன் பண்ணியிருக்கான், ஆயிரம் தான் வின் பண்ண ராஜாக்கள் தலையில் வச்சு ஆயிரம் குடத்தை கொண்டு வந்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அபிஷேகம் பண்ணியிருக்கான், அதனால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி எனக்கு என்னங்கிற பிரிவா. அவர் இவரும் உடனே ஆஹா நான் இவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு வந்தேன் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் பேசலை, அப்படியே ஆஹான்னு சொல்லி அங்கே போய் அந்த சுவாமிக்கு அந்த ஆயிரம் குடத்தை அபிஷேகம் பண்ணி அந்த ஆயிரம் குடத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்தோடனே பிரிவா வந்து எனக்கு அபிஷேகம் பண்ண முடியும் இவரோட திருப்தி இவரோட சந்தோஷத்துக்காக இப்போ எனக்கு அபிஷேகம் பண்ண அப்படின்னு அதையும் ஏற்றுண்டு இவரை ரொம்ப சந்தோஷப்படுத்திடுறார். அப்படி பண்ணும்போது இவருக்கு அந்த கங்கை கொண்ட சோபுரத்தில் இவர் வந்து நான் அவ்வளோ எமோஷ்னலாக ஆற டைப்பு கிடையாது, என்ன ஒரு கிளாரிட்டி. இப்போதான் ஜனங்கள் வந்து எல்லாரும் வந்து பெரியவா சொப்னத்தில் வந்து எனக்கு அது இது சொன்னால் நான் கண்ணை முழுனோடனே பெரியவா என்கிட்ட பேசினான்னுலாம் அடித்து தள்ளுறா. மகான்கள்லாம் அப்படி பண்ணவே மாட்டார். சுவாமிகள்லாம் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு பெரியவா உத்தரவு கொடுத்தா நான் அதை பண்ணுறது பண்ணுற அவ்வளோ பேசவே மாட்டேன். அந்த மாதிரி இவர் மேட்டு சுவாமிகள் வந்து நான் எமோஷ்னலாக ஆகமாட்டேன். அன்றைக்கி அந்த கங்கை கொண்ட சுபுரத்தில் அந்த சுவாமி தரிசனத்தும் போது என் மனசில் ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது அப்படிங்கிறார். இது பெரியவா அவருக்கு அந்த உணர்ச்சியை கொடுத்து அந்த சுவாமி மேலே அதிக பக்தி வர வச்சு அவருக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணணுங்கிறதுக்காக பெரியவா பண்ண ஏற்பாடு அது. அதுக்கப்புறம் பெரியவா அங்கே அன்னாபிஷேகம் பண்ண சொல்லி மூட்டை மூட்டையாக அரிசி எவ்வளோ சிரமப்பட்டுருவா. முதல்ல ஜனங்கள்லாம் அவ்வளோ ஆதரவு இல்லாத போது திருடின் போயிருக்கா இவர் காலை கலெக்ட் பண்ணி வச்ச மூட்டை அரிசியை, அந்த மாதிரி சிரமப்பட்டு அவர் அன்னாபிஷேகம் பண்ணி அந்த அன்னாபிஷேகம் எவ்வளோ மூட்டை பண்ணி போட்டாலும் அந்த சுவாமியை வந்து நிறைக்க முடியல. அப்புறம் தான் இந்த ஒரு அவர் இன்ஜினியராக இருக்கிறதுனால ஒரு சுற்றி ஒரு அமைப்பு பண்ணி இரும்பால் ஒரு வேலி மாதிரி பண்ணி அதுக்குள்ளே அன்னத்தை போட்டு அதுக்கு மேலே சாதம் போட்டோன்னே அது முழுக்க சுவாமி நிறைச்சிருக்கு. இப்படி ஐடியா பண்ணி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்றா. அந்த சுவாமி லிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணதை வந்து மேலே வச்சதை சுவாமி கொடுத்துட்டு ஆவுடையாரில் வச்சதை நாலு கால் பிராணிகளுக்கு மிருங்களுக்கு கொடுக்குறா, அப்புறம் கீழே சிந்தினதெல்லாம் எறும்புக்கெல்லாம் போடுறா, பறவைகளுக்கு போடுறா. இப்படி ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் மேட்டூர் சுவாமிகள் சொல்லி கொடுத்துருப்பார். இப்படி அழகாக இதில் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா பெரியவா கிட்ட இந்த கமிட்டிக்காரெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அங்கே போய் பண்ணுறதுக்கு, இங்கே எங்கேயாவது கபாலீஸ்வரர் கோயிலில் எங்கேயாவது பண்ணலாமா அப்படின்னு பெரியவா சொல்லலாம். 200 வருஷம் முன்னாடி அந்த உடையார்பாளையம் ஜமீன்தார் நம்ம மடத்தை 6 மாதம் மடாதிபதி அந்த எல்லாரையும் 2 நாள் வரணும் நீங்கள் பாதம் படணும்னு கூட்டின்னு போய் அந்த பங்காரு காமாட்சி வரதராஜர்லாம் அவர் காப்பாற்றி வச்சுட்டு இருந்தபோது அந்த ஜமீன்தார் சுவாமிகளையும் கூட்டின்னு போய் சுவாமிகளோடு இருந்த அந்த பரிவாரங்களுக்கெல்லாம் அன்றைக்கி வந்து சாப்பாடு போட்டார். அந்த 50 வேலி நிலத்துக்கு அவர் குத்தக ஜமீன்தார் இருந்தார், அதனால் சாப்பாடு போட்டார்.
அதை நம்ம தானே, நீங்களாம் தான் என்னோடய சிஷ்யர்கள், மடத்தோட சிஷ்யர்கள், நீங்களாம் அதை திருப்பி தரணும், இன்றைக்கி நமக்கு வசதி இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு இன்ன ரூபான்னு சொல்லிட்டு அவளை அவ்வளோ தூரம் பெரியவா பேசி இன்ஸ்பயர் பண்ணி அங்கே போய் பண்ணணும், அங்கே இருக்க ஜனங்கள்லாம் சாப்பிடுவா, அந்த விதமாக நம்ம அவளுக்கு திருப்பி தரணும் இதை அப்படின்னு பெரியவா சொல்லி அதை பண்ணியிருக்கா. அப்புறம் இப்போ வந்து அந்த அதெல்லாம் ரொம்ப மழையே இல்லாமல் வறட்சியாக இருந்த இடம், அந்த ஏரியா முழுக்க 50 வேலியில் நல்லா விளைஞ்சு ஜனங்கள்லாம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கா. இது பெரியவா தபஸ், அதாவது ஒருத்தரை போய் நீ அங்கே பண்ணு அன்னாபிஷேகம் பண்ணுன்னா, வறட்சி இருக்கிற இடத்துல மூட்டை அரிசியை வாங்கி சுவாமி சுவாமிக்கு சாத்தி அதை ஜனங்களுக்கு கொடுத்தா பஞ்ச மாதிரி இருக்கும்போது அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? பெரியவா மழை பெய்யும், அன்னாபிஷேகம் பண்ணால் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த மழை பெஞ்சு அந்த ஊரே இப்போ அவ்வளோ செழிப்பாக இருக்குது. இது மகாபெரிவாளோட தபஸ். பெரிவாளை பற்றி சொல்லும்போது மேற்று சுவாமி சொல்கிறார், இன்னொரு ஜீவன் கிட்ட துவேஷமே இல்லாத ஒருத்தர்னா பெரிவாதான் அப்படிங்கிறார். இந்த ராகத்வேஷமே இல்லாத பெரிவா இருந்திருக்காங்கிறத அவர் அனுபவிச்சு அனுபவிச்சு ரொம்ப சொல்கிறார் மேற்று சுவாமி. அதாவது தன்னை பற்றி யாராவது பர்சனலாக குத்தம் சொன்னான்னா அப்போ தான் பெரியவா வந்து காதை கூர்மையாக வச்சுன்னு கேட்பாளாம். அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருத்திக்கலாங்கிற எண்ணத்தில் அவள் மேலே கோபமே வராது அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் சந்திரமௌழீஸ்வரருக்கு ஏதாவது துரோகம் பண்ணனா கழட்டி விட்டுருவா பெரியவா அப்படின்னு சொல்கிறார். இவர் ரொம்ப பாடுபட்டு இங்கேருந்து காசிக்கெலாம் போயிருக்கார், ரிஷிகேஷ் ஹரித்வாரங்கள்லாம் போயிருக்கார், அந்த இடங்களோட அழகை பற்றி வர்ணிக்கிறார். இவருடைய ஒரு இடத்துல உயிருக்காபத்தான ஒரு இடத்துல புலிகள்லாம் நடமாடுற இடத்துல சூசைட் பாயிண்ட்டு, அங்கே யாரோ கீழே விழுந்து செத்து போயிருக்கா, அதை வந்து ஏதோ மிருகங்கள் சாப்பிட்ற இடத்து வழியெல்லாம் போய் மயக்கமாகி அடுத்த நாள் இந்த 1 ஹவரில் வரேன்னு சொன்னவர் ஏதோ வழி தவறி போய் அடுத்த நாள் காத்தால் போய் சேர்ந்திருக்கார். அப்போ அவருடைய தண்டம் இதுவாகிடுறது. ஆனால் அதை பற்றி பொருட்படுத்தலை. அந்த மாதிரி மகான்கள் ஒரு நிலைமைக்கு மேலே போகிற பின்ன இந்த தண்டத்தை வச்சுட்டு அதை வந்து பாதுகாப்பு பண்ணுறது ரொம்ப பெரிய காரியம். தினம் 1 ஹவர் இது பண்ணணும் சன்னியாசிகள். அது வேண்டான்னு அவர் வந்து எனக்கு அவ்வளோ ஆச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். அவள்லாம் போல் எனக்கு ஆச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ கேர்ஃபுல்லாக பெரிய இவர் சொல்கிறார் மேற்று சுவாமி. அப்புறம் மற்றவாழ்கிட்ட கருணையாக இருக்கிறதுங்கிறதுல அந்த போகிகள், சுவாமியில் மகாபெரிவாளை தூக்கின்னு வர போகிகள் வந்து ஒரு மாம்ச கடையை பார்த்தோன்னே கண்டுண்டியா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறானா. இதை பெரியவா கேட்டுட்டு உடனே கேம்ப் போட்டு அவளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு வாங்கி கொடுக்க சொல்லுன்னு சொல்லியிருக்கா. அப்போது மேட்டு சுவாமியில் சொன்னோன்னே மேட்டு சுவாமி சொன்ன, ஆமாம் கல்லுலாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வேணா சாப்பிட்டுக்கிட்டோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவா அப்படிங்கிற என்ன ஒரு பூத்ததையை, என்ன ஒரு ப்ராட் மைண்டட்னஸ்ஸு. ஒருத்தரை பற்றி ஜட்ஜ் பண்ணாமல் அவாவாலவாள் அவளை வச்சு அந்த போகிகள் அவா பிள்ளைகள்லாம் வந்து தெய்வ பக்தியாக பெரியவாட்ட இருக்கான்னா அது அந்த கருணையினால்தான். அந்த மாதிரி பெரியவா வந்து அந்த மடத்தில் பசுமாடுகளை பார்த்துக்கிற அந்த பால்காரனை வந்து ஒரு வாய் பால் தான் குடிச்சிட்டு அவருக்கு குடிக்க சொல்லி பெரியவா வந்து இவன் தான் எனக்கு தினமும் பால் கொடுக்குறான்னு சொல்லி அப்படியே அவன் வந்து அதனால தான் நான் மடத்தில் அடிமையாக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி கடைசியில் இப்போ சிவராமன் பேசும்போது கண் கலங்குறாரே, அது வந்து அவருக்கு தெரிஞ்சிடுறது. அந்த மேட்டு சுவாமிகளுக்கு தன்னுடைய கடைசி காலம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சு அவருக்கு டிபி வந்துடுத்து உடம்பே அவர் அக்கறை எடுக்கல. அவர் வந்து பட்னி அவ்வளோ பட்னி கிடந்திருக்கார். பெரியவாளுக்கு அப்புறம் துறவுன்னா அப்படி இவர் தான் சொல்வா. அந்த மாதிரி உடலை வருத்தி அவ்வளோ தபஸ் பண்ணவர் மேட்டு சுவாமிகள். அவர் அந்த காலம் வாரத்துக்கு முன்னாடி இந்த ஆர்த்தி சூரியன் ரெண்டு பேர் வராங்கிறதுக்காக வெயிட் பண்ணி அந்த தீபாவளி அன்னைக்கு அவர் வந்து தேகத்தை திறந்தார். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நிலைமையில் வந்து எதுக்கு இவ்வளோ பேர் இங்கே வரா, எதுக்கு வந்து எனக்கு என்னத்துக்கு உபச்சாரம், 4 பேர் இருக்கலாமா அவங்களோட சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னா, 4 பேர் என்னத்துக்கு ஒருத்தர் பொறுமை, என்னத்துக்கு எனக்கு சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நான் என்ன என்ன யோகியதை இருக்குதுன்னு கடைசி நாளில் சொல்கிறார். அப்படி அவர் வந்து தன்னுடைய ஈகோவை சுரந்திருக்கார். எப்போ அதிஷ்டானம் பண்ணணும், தன்னுடைய அதிஷ்டானத்தில் லிங்கம் வைக்கணும், எனக்கு பிருந்தாவனம் வேணாம் லிங்கம் வைக்கணும் அப்படின்னு அவ்வளோ தூரம் வந்து எனக்காக இல்லை இது ஜனங்களுக்காகன்னு சொல்கிறார். அதிலெல்லாம் சூக்ஷ்மங்கள் இருக்குது. பெரிய மகான், அவரை பற்றி நீ கேட்டது பேரானந்தம். எனக்கு அந்த துறவு சுவாமிகள் வந்து விஷ்ணு கிட்டெல்லாம் வந்து நான் வேறு சுவாமியை தவிர வேறு யாரையுமே பார்க்குறதுலேன்னு ஒரு பிடிவாதம் வச்சுருந்தேன். விஷ்ணு கிட்டெல்லாம் மடத்துக்கு போனால் மேட்டூர் சுவாமியில் பார்த்துட்டு வான்லாம் சொல்லியிருக்கா பெரிய மகான். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.